الله الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله حزب الله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها إلى آخر الآية நிறைவுடைய வாழ்வளித்து நதி நிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், அவர்களைச் சேர்ந்த தாபியீன்கள், தப தாபியீன்கள், இறுதி நாள் வரைக்கும் இந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை ஒரு கடமையென மதித்து நேரகாலத்துடன் மஸ்ஜிதிலே எதுக்காக்குடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாலிப சகோதரர்களே, படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இவற்றையெல்லாம் எடுத்தடவுங்கள், பாரமாக சுருக்கத்தை தருகிறேன் என்று என்னையும் உங்களையும் ஆசையுட்டிருக்கின்றானோ, அத்தகைய நல்ல காரியங்களையும் முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், இவற்றையெல்லாம் வேண்டாம் விட்டுவிடுங்கள், பாரமாக படு பயங்கரமான நரகம்தான் இருக்கின்றது என்று என்னையும் உங்களையும் எச்சரித்திருக்கின்றானோ, அத்தகைய பாவ காரியங்களில் இருந்து முற்று முழுதுமாக தவிழ்ந்து கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான மேலான பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, குடும்ப ரீதியாக என்று மனிதன் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். திருமணம் என்பதை முடித்ததற்கு பின்னால் ஒவ்வொரு ஆண்மகனும் முகம் கொடுக்கும் ஒரு பிரச்சினை தான், அது உலக மகா யுத்தத்தை விடவும் பயங்கரமான ஒரு பிரச்சினை. சஹாபாக்களுக்கு பதில் எந்த அளவு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்ததோ, சஹாபாக்களுக்கு பதிலை சமாளிப்பது எந்த அளவு ஒரு நம்பிக்கை அற்ற, நாம் ஒரு குறைந்த வெறுமனே 313 சஹாபாக்களாக இருக்கிறோம், 1000க்கும் மேற்பட்ட இவர்களுடன் யுத்தம் செய்ய முடியுமா என்று சஹாபாக்கள் எந்த ஒரு விடயத்தை நினைத்து பயந்தார்களோ, அதே போன்று பதிலை நினைத்து பயப்படுவதை போன்று, உலக மகா யுத்தத்தை நினைத்து பயப்படுவதை போன்று, சுனாமியை நினைத்து பயப்படுவதை போன்று, திருமணம் முடித்த ஒவ்வொருவரும் பயப்படும் ஒரு விடயம்தான் உம்மட பேச்சு கேட்கிறா, வைத்த பேச்சு கேட்கிறா. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் எடுத்து பார்த்தா, ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலும் அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனைத்தான், ஹதரத் வைஃபுக்கு உம்மா செட் ஆகுதில்ல, உம்மாக்கு வைஃப் செட் ஆகுதில்ல, தனிய போகவா வானமா, என்ன செய்யறேன்னு எனக்கு விளங்குதில்ல, ஹசரத் உம்மாவும் வைஃபும் சண்டை, இடையில எனக்கு தலையெல்லாம் காஞ்சி, எனக்கு பைத்தியம் மாதிரி இருக்கிறது, ஏ முடிச்சேண்டி விளங்குதில்ல, முடிக்காமையும் ஏலா, என்ன செய்யற ஹசரத். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் திருமணம் முடித்து இந்த பிரச்சனை எங்கட குடும்பத்தில் இல்லன்னு சொல்றாங்களோ, இவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. ஏனென்றால் ஒரு பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் நிச்சயம் சத்தியம் அவளுக்கு மருமகள் என்ற பெயருடன் மாமியாருடன் ஒரு சண்டை வரும், அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. எவ்வளவுதான் என் உமா கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு ஒரு பொம்பளை புள்ள இல்ல, நீ எடுத்துட்டு வர மருமகள் என்ன மகளை போல பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னால் அது பொய். எந்த ஒரு மாமியாராலும் தன்னுடைய மருமகளுக்கு தாயாக இருக்க முடியாது. எந்த ஒரு மருமகளுக்கும் ஏ உங்களோட உம்மாவை என் சொந்த உம்மை மாதிரி நான் பார்த்துக் கொள்றேன், ஏண்ட உம்மா உங்களோட உம்மாண்டு இல்ல, உங்களோட உம்மாண்டு அது எனக்கும் உம்மா என்று ஏண்ட வயசு சொல்றாண்டா, ஏதோ எனக்கிட்ட எதிர்பார்க்குதா அவ சொல்வது பொய். எனவே கண்ணியமானவர்களே, மாமிக்கு ஒரு நாளும் தாயுடைய அந்தஸ்தை அடையவும் முடியாது, மருமகளுக்கு ஒரு நாளும் மகளுடைய அந்தஸ்தை அடையவும் முடியாது. அனைத்து பிரச்சனை என்னண்டா, வயசுக்கும் பிரச்சனை இல்ல, உம்மாக்கும் பிரச்சனை இல்ல, பிரச்சனைக்கு முகம் கொடுப்பது கணவனாகிய நான். உம்மாவை சமாளிக்கிறதா, உம்மாவை சமாளிச்சா வைஃப் முகத்தை தூக்குறா, வைஃப சமாளிச்சா கல்யாணம் முடிச்சத்தோடு இவன் மாறிட்டான்னு உம்மா பேசுறா, நான் என்ன செய்வது என்பதை நினைத்து நினைத்து திருமணம் முடிச்சு 2 வருஷம் 3 வருஷம் மென்டலிட்டி பாதிக்கப்பட்டு கவுன்சிலர் போறாங்க. கண்ணியமானவர்களே, மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் மத்தியில ஒரு தாயுக்கு சிறந்த மகனாகவும் ஒரு மனைவிக்கு சிறந்த கணவராகவும் இருப்பது எவ்வாறு என்று மார்க்கம் எப்படி வழிகாட்டி இருக்குது? கண்ணியமானவர்களே, ஒன்றாவது நானும் நீங்களும் பெண்கள் தான் யாருங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். திருமணத்துக்கு முன்னால உனக்கு ஒரு நல்ல மனைவியை தேட வேணும், அவகிட்ட வசதி இருக்கணும், அவகிட்ட அழகு இருக்கணும், அவகிட்ட மார்க்கம் இருக்க வேண்டும். ஒரு திருமணம் அல்ல, 2 பெண் அல்ல, பல கோடிக்கணக்கான பல ஆயிரம் கணக்கான வீடுகளுக்கு போயிட்டு பல புரோக்கர்மார்கிட்ட சொல்லி பல 100,000 ரூபாய்கள் செலவழித்து ஏண்ட உமா எனக்கு ஒரு பெண்ணை இது உன்னுடைய பொண்டாட்டின்னு என் கையில புடிச்சு வைக்கிறான். உண்மையிலே என் உமாக்கு என் வைஃப் மேல ஒரு கோபம் இருந்தா என் தாய் கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு திருமணம் பேசி தந்திருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் உனக்கு ஒரு திருமணம் தேவை, உனக்கு ஒரு வைஃப் தேவைண்டு தன்னுடைய தாயே கஷ்டப்பட்டு தனக்கென்று பிடித்து தந்த மனைவிய ஓண்ட வைஃப் எந்த பேச்சு கேட்கிறா இல்ல? ஓண்ட வைஃபோடு எனக்கு இருக்கேலா? நீ இப்ப மாறிட்டாய், நீ இப்ப வைஃப்ட பேச்ச கேட்கிறாய், உனக்கு இப்ப உமா கணக்கு இல்ல, உனக்கு இப்ப உமாக்கு செலவுக்கு தாழ்ந்து பெருசாதனங்குது என்று அதே தாய் சொல்வதாக இருந்தால் இந்த இடத்தில் நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்திக்கணும். கண்ணியமானவர்களே, உலக மகா யுத்தம் முதல் யுத்தம் நடந்துச்சு பூமிக்காக, 2வது யுத்தம் நடந்துச்சு பூமிக்காக, 3வது யுத்தம் நடக்குமே ஆனால் அது நடப்பது தண்ணீருக்காக என்று அறிஞர்கள் சொல்லியிருக்க, மாமிக்கும் மருமகளுக்கும் இடையில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? காரணம் வேற எதுவுமே கிடையாது, நான் தான். உம்மா நினைக்கிற ஏந்த மகன் அன்பு எனக்கிட்ட இருந்து இல்லாமி மருமகளுக்கு போயிற்றுமா? வைஃப் நினைக்கிறா எனக்கு தரவே நீ அன்பை இவர் உமக்கு மாத்திரம் கொடுக்கிறாரா? அன்புக்காக வேண்டி சண்டை போடும் இருவர் தான் ஏண்ட உம்மாவும் ஏண்ட வைஃபும். கண்ணியமானவர்களே, நாங்க கணவன் இந்த அடிப்படையில பேலன்ஸ் ஆக நடுவுல நிற்கணும். ஏந்த உண்மை யாருன்றது எனக்கு தெரியும், என்ன நம்பி வந்திருக்கும் என் மனைவிக்கு நான் கொடுக்க வேண்டிய அந்தஸ்து என்னன்றதை நான் புரிந்து வைத்திருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, 20 வருடம் 25 வருடம் தனக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த தாய் எதிர்பார்ப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏந்த நோயில முழிச்சிருந்த என் உமா ஏந்த மலத்தை கையால அள்ளி அதை கழுவி சுத்தப்படுத்திய என்ற உம்மா, எனக்காக வேண்டி திங்காம இருந்தே என்ற உம்மா, எனக்கு ஒரு நோய்ந்தா என்ன வித பதறி அடித்த என்னுடைய தாய், எனக்கு இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா முன்னால வந்து நின்று ஏண்ட உம்மா ஏந்த மகாண்ட அன்பு எனக்கிட்ட இருந்து குறைஞ்சிருமோ என்று நினைப்பதில் எந்த தவறும் கிடையாது. மனைவிக்காக வேண்டி ஒரு தாயை எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு கொடுக்கவும் முடியாது. உம்மா சொல்றா எந்த ஒரு காரணமும் இல்ல, ஆனா எனக்கு உன் வைஃப் விருப்பம் இல்ல, உன் வைஃப் தலாக் சொல்லு என்றால் மார்க்கம் சொல்லுது எந்த காரணமும் தேவையில்ல, தாய்க்கு விருப்பம் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி தலாக் கூட கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, அந்த ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்தில் ஆகவும் நல்ல முறையில நடக்க வேண்டும் யாரோட, மிச்சம் இறக்கமா, மிச்சம் அன்பாக, மிச்சம் பண்பாக நடக்கிறதற்கு தகுதி யாரு? தாயோட நல்ல முறையில அவட உள்ளத்தை நோகடிக்காம நடந்துக்கோ என்று ஹஜரத் ரசூலுல்லாஹ் கூறியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, என் வைஃப் என்னையோட கோபம் பிடிச்ச நிலைமையில நான் மௌத்தாகினா எனக்கு நரகம் கிடையாது, என் தாயினுடைய உள்ளத்திலே என்னை பற்றிய ஒரு கெட்டெண்ணம், என் மகன் மாறிட்டானே, என் மகன் என்னையோட அடக்கம் இல்லையே, என் மகன் எனக்கு அநியாயம் செய்யறானே என்ற எண்ணம் தாயுடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும் என்ற ரூஹு பிரிஞ்சா என்ற முடிவை நானும் நீங்களும் யோசிக்கணும். எனவே கண்ணியமானவர்களே, எந்த காரணத்துக்காக வேண்டியும் யாருக்காக வேண்டியும் தாயை தாய்க்கு கொடுக்கும் அன்பை, தாயினுடைய உரிமையை, தாயினுடைய கடமையை யாருக்காக வேண்டியும் விட்டு கொடுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, திருமணம் முடித்து என்ன நம்பி அந்த வைஃப் வந்துட்டார். இந்த தாயை மதிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது, தாய்க்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே என்னுடைய மனைவியை மதிக்க தேவையில்லையா என்ற ஒரு கேள்வி எனும் எனக்கும் உங்களுக்கும். அதற்கும் மார்க்கம் பதில் அளித்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் நினைச்சு கொண்டிருக்கிறோம், திருமணம் முடிக்கும் போது எனக்கும் என் உம்மாக்கும் இடையில இருந்து அன்பு 100% என்றால், திருமணத்துக்கு பின்னால உம்மாக்கு 50%, வைஃபுக்கு 50% பிழை. திருமணத்திற்கு முன்னால் என்னுடைய தாய்க்கு 100% என்றால், திருமணத்திற்கு பின்னால் அல்ல, என்னுடைய சகராத்திரிய சந்தர்ப்பத்தில் கூட உங்களோட உம்மாக்கு நீங்க எவ்வளவு நடக்க, என் உம்மாக்கு நான் 100% நடக்க. அப்ப நீங்க உங்களோட வைஃபுக்கு எவ்வளவு நடக்க, என் வைஃபுக்கு நான் 100% நடக்க. தாயுடைய அன்பு வேறு, மனைவியுடைய அன்பு வேறு. தாயுடைய அன்பில் 1% குறைய முடியாது, மனைவியுடைய அன்பிலும் 1% குறைய முடியாது. தாயுக்கு 100% மகனாக இருக்கும் நான், என்னுடைய மனைவிக்கு 100% சிறந்த கணவனாகவும் இருக்க வேண்டும். இருக்கிற பிரச்சனை என்ன, எப்படி இருக்கிறார்கள் சொல்றது சரி, நிம்பர்லேடி பயன் பண்ணலாம், கேட்பதற்கு நன்றா இருக்கிறது, ஆனாலும் இந்த ரெண்டு பேரை சமாளிக்கிறதாக பெரிய பிரச்சனை. கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நிம்மதி வேணும்னு அதோட வைஃப் கிட்ட தான் இருக்குது, உங்களோட வைஃப் கிட்ட தான் நிம்மதி இருக்குது. தஃசீர் மாக்கள் எழுதுறாங்க, எப்ப ஒரு மனைவி பேச ஆரம்பித்து விடுவாளோ, கணவனுடைய நிம்மதியில் அரைவாசி இல்லாமல் போய்விடும். அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு மனைவி சாலிகாரவளாக, ஒரு மனைவி நல்லவளாக, ஒரு மனைவி பொருத்தமானவளாக அமைந்து விட்டால் இவனுடைய நிம்மதி அந்த மனைவியிடத்தில் தான் இருக்கும். கண்ணியமானவர்களே, ஆச்சரியமான ஹதீஸ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் அபது எப்ப ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மேல் வைத்திருக்கும் அன்பு அதிகரிக்குமோ, அந்த நேரத்தில் இஸ்தாது ஃபில் ஈமான், அவனுடைய ஈமானும் அதிகரித்துக் கொண்டு செல்லும். சுபஹானல்லாஹ். எப்ப நான் இந்த வைஃபை லவ் பண்றேனோ, எப்ப நான் இந்த வைஃபை நேசிக்கிறேனோ, இந்த ஈமான் அதிகரித்துக் கொண்டு செல்லும். இதற்கு கீழால சரகெழுதக்கூடிய ஹதீசுடைய உலமாக்கள் எழுதுறாங்க, எப்போது மனைவி ஏன் கணவன் என்னையோட அடக்கமாக இருக்கிறாரு, ஏன் கணவன் என்னையோட அன்பாக இருக்கிறாரு என்பதை ஒரு மனைவி உணர்ந்து விட்டால், அந்த மனைவியால் இவருக்கு வரும் பிரஷர் குறைந்து போகும். எப்போ ஒரு மனுஷனுக்கு டென்ஷன் இல்லையோ, அவருக்கு ஈமானுடைய விஷயங்கள் அதிகமாக செய்வதற்கு ஆசை ஏற்படும். எப்பொழுது ஒரு மனிதனுடைய ஈமானுக்கான அமல்கள் அதிகரிக்குமோ, அவனுடைய ஈமான் அதிகரிக்கும். எனவே எப்ப மனைவியோட அன்பு கூடுமோ, உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கூறியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நான் எதை உணர்த்தவார் என்று சொன்னா, வைஃபு கிட்ட சிறந்த கணவராக இருப்பதற்கும், தாயிடம் சிறந்த மகனாக இருப்பதற்கும் தகுதியான ஒரே ஒருவன் நான் மாத்திரம் தான். இந்த பிரச்சனைக்கு தீர்வு நான் தான். எங்கு பிரச்சினை ஆரம்பிக்கின்றதோ, அந்த இடத்தில் தவிர வேறு எங்கும் பிரச்சினைக்கான தீர்வை காண முடியாது. பிரச்சினை ஆரம்பித்தது என்னால், ஏந்த கணவனுக்கு நான் தான் சோறு போட்டு கொடுக்கணும், ஏந்த மகனுக்கு நீ எப்படி போட்டு கொடுப்பாய், நான் தான் போட்டு கொடுக்கணும், ஏந்த சம்பாத்தியத்தை எப்படி அவன்கிட்ட உண்மை எடுப்ப, ஏந்த மகன் சம்பாத்தியத்தை எப்படி நீ எடுப்பாய், பிரச்சினைக்கு காரணம் நான். எனவே பிரச்சினையை தீர்க்கும் சக்தியும் என்னிடம் தான் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த தலைப்பை நான் நினைக்கிற அதிகமான மக்கள் பேசுதல்ல, ஆனாலும் கட்டாயம் சமூகத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து ஒரு கவுன்சிலிங்காக வேண்டி வந்து வைஃப் தலாக் சொல்லி இதால கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழிந்து விட்டது. ஒரு புள்ளையும் இருக்குது, கிட்டத்தட்ட 1 வருஷத்தினுடைய புள்ள. இவர் போயிருக்கிறார் மகனை பார்க்க, வைஃப் அவுட்டாக்கள் மகனை பார்க்க அனுமதி கொடுக்கல. கவலையில் ஆள் வீட்டுல வந்து யோசிச்சு யோசிச்சு ஆள் எங்களை வந்து சந்திச்சு சொன்னார், ஹசரத், நான் இந்த வைஃபுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன், நான் அவசரப்பட்டு கொடுத்துட்டேன், ஆனாலும் எனக்கு என்ன பொண்டாட்டியும் என்ன பிள்ளையும் இல்லாம எனக்கு இருக்க முடியாது. எனக்கு இந்த ரூமுக்குள்ள போக முடியாது, வைப்புடைய ஞாபகம் வருகிறது. எனக்கு ஒரு குழந்தையை காண முடியாது, என்னுடைய மானுடைய ஞாபகம் வருகிறது. அதனால் என்னையும் என் வைப்பையும் பேசி மீண்டும் சேர்த்து வைக்க முடியுமா? நீங்க தலாக் கொடுப்பதற்கான காரணம் என்ன? ஏண்ட உம்மட உடுப்ப கழுவ ஏலாண்டு சொன்ன தலாக் கொடுத்துட்ட. கண்ணியமானவர்களே, ஏண்ட வைப்பு என்னுடைய ஆடையை கழுவி தருவது கூட கடமை கிடையாது. ஏண்ட வைப்பு எனக்கு ஆக்கி போடுவதற்கு சம்பளம் கேட்டால் ஷாபி மதுகம் சொல்கிறது அவளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து பெற்றெடுத்த குழந்தை வைப் சொல்றா, உங்களோட பிள்ளைக்கு என்னால பால் கொடுக்க முடியாது, பால் கொடுக்க வேண்டும் என்றா நீ எனக்கு பே பண்ணணும்டா. மார்க்கம் சொல்லுது, உங்களோட மனைவிக்கு பணம் கொடுத்து உங்களோட குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுக்க வேண்டும். சிந்திங்க கண்ணியமானவர்களே, ஏந்த உடுப்பை கழுவித்தாரதே எந்த பொண்டாட்டிக்கு கடமல்லண்டா? ஏந்த உம்மட உடுப்பை கழுவி தருவது அவளுக்கு கடமையே கிடையாது. என்ன பிரச்சனை? அவருக்கு சமாளிக்க தெரியாது, எப்படி இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ற அந்த விஷயம் தெரியாது. எனவே கண்ணியமானவர்கள், இவ்வளவு மாஸ்கள், ஒரு கணவன் மனைவியிடம் இரக்கமாக இருப்பதும் தன்னுடைய தாயிடம் இரக்கமாக சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்கும் சில பாயிண்ட் அவுட்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இதில் முதலாவதாக, ஒரு ஆண் மகன் ஒரு கணவன் நிதானம் உள்ளவராக இருத்தல் வேண்டும். அவசரப்பட்ட படம் நான் வீட்டுக்குள்ளால வாரேன், வார நேரத்திலே இந்த உண்மை சொல்றா, ஓண்ட பொம்பளையோடு எனக்கு இருக்க முடியாது, உன்னுடைய வைப்புடன் எனக்கு இந்த வீட்டுக்குள் இருக்க முடியாது, ஒன் இந்த வீட்டுக்குள் அவள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் இருக்க வேண்டும். என்ன நடந்தது, யார் பிரச்சனைக்கு காரணம் எதுவென்றும் தெரியாது. நானும் நீங்களும் நிதானத்தை இழந்து விட்டு போன போக்குல வைப்புக்கு கையை தூக்குறோம் கண்ணியமானவர்களே. அல்லது என் வைப் போனிட்டு சொல்றா, நான் உடனே என் உமாடுக்கு போக போறேன், உங்களோட எனக்கு இருக்க முடியாது, எதுவென்று தெரியாது. தாய்க்கு கோல் எடுத்து ஏசும் எத்தனையோ கணவன்மார்களும் எம்மில் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே. ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையே உடனடியாக விசாரிக்க போக கூடாது. அந்த பிரச்சனை எந்த புறத்தில் இருந்து வருகிறதோ அந்த புறத்தை மாத்திரம் விசாரிக்கவும் கூடாது. என் உண்மை சொல்ற எனக்கிட்ட ஒரு பிரச்சனை, அதை இந்த காதால கேட்டுக்கொள்ளணும். ரூமுக்குள்ள போனா வைஃப் சொல்லுவா அதே பிரச்சனை வேறொரு பட்டன்ல, அதையும் கேட்டுக்கொள்ளணும். தீர்வை கொடுக்க முற்படக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களோட இருந்து காட்டிய அந்த முறை எனக்கும் உங்களுக்கும் சக்சஸ் பண்றதற்கு பெஸ்ட் முறை. கண்ணியமானவர்களே, மிக சமூகத்தில் மாமி மருமகள் பிரச்சின இந்த அளவு தலை தூக்கி இருப்பதற்கு ஒரு காரணம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உம்மாவோட ஆயிஷா இருக்கல்ல ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உம்மாவோட ஹதீஜா இருக்கல்ல ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒருவேளை நபில உம்மாவும் இருந்து ஆயிஷனாயும் இருந்திருந்தால் எந்த சந்தேகமும் கிடையாது, ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு பிளவு வந்திருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் நிதானமானவர்கள். ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு பிளேட்ல இனிப்பு பண்ணங்களை எடுத்துக்கொண்டு வராங்க. வார நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹினுடைய இன்னொரு மனைவி தன்னுடைய அடிமையுடைய கையில இன்னும் ஒரு இனிப்பு பிளேட்டை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு தௌவாவுடைய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பயானை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வந்த அடிமை அந்த ஸ்வீட்டை கொடுத்தாரு. ஹஜ்ரத் ரசூல் அந்த ஸ்வீட்டை எடுத்ததை கண்ட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கோபம் பேசிட்டு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார் இருக்கிறார்கள் என்பதை சிந்திக்கவில்லை, நான் யாருடன் இதை இந்த பிரச்சனையை முகம் கொடுக்க போறேன் என்பதை சிந்திக்கவில்லை. வந்த வரத்துக்கு ஹபீபுடைய கையில் இருந்து அந்த பேட்டை தூக்கி நிலத்திலே அடித்துரைத்து விட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி கவலை, சஹாபாக்கள் எல்லாம் கீழே இருக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நடந்து கொண்ட முறப்பில. ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல நிதானத்தை இழக்கல்ல கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கோபம் வரல கண்ணியமானவர்களே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இதே நிலைமை என் வீட்டுக்கு என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, என் வைஃப் கிட்ட நான் ஒரு டீ ஊத்து கேட்டேன், கேட்ட மாத்திரத்திலே டீயினுடைய கப் என்ற முன்னால் வந்து விழுந்தால் அதற்கு அடுத்தண்டு நானும் என்னுடைய மனைவியும் காளிக்கோட்டில் இருப்போம் என்ற சந்தேகமும் கிடையாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்த இந்த கேவலம் தாங்க முடியாத ஒரு கேவலம்.
சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் கூட தோன்றிருக்கிறார், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் கூட மனைவிக்கு பயந்திருக்கிறார்களே என்று. ஆனாலும் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் நிதானத்தை இழக்கவில்லை, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் கோபப்படல, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் சிரிச்சு கொண்டே சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்களோட உம்மாக்கு கொஞ்சம் ரோசம் வந்துட்டு போல. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஏண்ட வயசுக்கு ரோசம் வந்தேன்னு சொல்லல, ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் உங்களோட உம்மாக்கு என்று, இது உங்களோட உம்மா, எனவே இந்த தவறை உங்களோட தாய் தான் செய்தார் என்பதை அந்த இடத்திலே உணர்த்தினார்கள். அதே நேரத்தில் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஹஸ்ரத் ஆயிஷாவை பார்த்து சொன்னார்கள், உடஞ்ச பேத்துக்காக வேண்டி இன்னொரு பேத்தை கொடுத்து அனுப்புங்க. கண்ணியமானவர்களே, உங்களோட உம்மாண்டு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் பாவிச்ச வார்த்தை ஆயிஷா ரலியல்லாஹு தனக்கு புரிஞ்சிட்டு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் கோபம் பேய்ச்சிட்டு. ஏன்னோட ஒரு பழக்கம், என் மகன் மொண்டிசூரில ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்று எடுத்தா கண்டா எப்படியே இந்த புள்ள என்று சொல்றோம். அதே இந்த புள்ள யாருக்காவது அடித்து விட்டு வந்தா எங்க உன் புள்ளைய வளர்த்து வச்சிருக்கா என்று, அவன் ஏந்த புள்ள, நான் பெத்த புள்ள, கிஃப்ட் வாங்கிய போது என்னுடைய மகன் என்று பாராட்டு சொன்ன நானே, அவன் ஒரு தவறை செய்யும் போது அது உன்னுடைய குழந்தை என்று சொல்வதற்கான அர்த்தம் நான் கோவித்திருக்கேன் என்பதனுடைய அறிகுறி. ஹஸரத் ரசூலுல்லாஹ் வைஃபை பார்த்து எனக்கு உடனே கோபம் வந்தேன்னு சொல்லல, சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களோட உம்மாக்கு ரோசம் வந்துட்டு போல. ஆயிஷா உணர்ந்து கொண்டார்கள், ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஏண்ட மேல கோபமாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மனைவி செய்யும் அனைத்தையுமே தலையசைத்துக் கொண்டு போகும் ஆண்மை கெட்டவர்களாக இருக்கவும் கூடாது, எடுத்ததற்கெல்லாம் ஓங்கி அறையும் ஆண்மை மிகைத்தவர்களாக இருக்கவும் கூடாது. ஒரு தடவை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட வீட்டில் அவங்களோட அவங்களோட பேசி கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கொஞ்சம் தூக்கம் போயிட்டு, ஹஜரத் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க தன்னுடைய வைஃப் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழிப்பதற்கு அல்லது வெளிவாசலுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வீட்டிலிருந்து எலும்பி வெளியே வந்தாங்க. எலும்பி பார்த்த மைமுனா ரலியல்லாஹு தஆலா ஹஸரத் ரசூலுல்லாஹை படுக்கையில் காணவில்லை, நினைத்தார்கள் ஓஹோ ஆயிஷாவை தேடி போயிருக்கிறார் போலும். கோபம் வந்துட்டு விட்டு கதவு அடைச்சி மூடி விட்டார்கள். வெளிவாசல் தேய முடித்துவிட்டு அந்த ஹஸரத் ரசூலுல்லாஹ் கதவை தட்டுகிறார்கள் தட்டுகிறார்கள், சுபஹு வரைக்கும் கதவை தட்டி வெளியே நின்றார்கள். மைமுனா ரலியல்லாஹு தஆலா கதவை திறக்கவில்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கண்ணியமானவர்களே, நான் இந்த வயசுக்கு கால் பண்ணி சொல்றேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன், கேட்ட தொந்து வாகனத்தொன்னுக்கு போடணும், நான் வந்து ஹோன் அடிக்கும் அளவுக்கு என்னுடைய வைஃப் இருந்தால் என்னுடைய குடும்ப லைஃப் அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளப்படும்? கொஞ்சம் சிந்திங்க கண்ணியமானவர்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்தில் நிதானத்தை இழக்கவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, என் தாயுடன் நான் நிதானம் இழக்கவும் கூடாது, என்னுடைய மனைவியுடன் நான் நிதானம் இழக்கவும் கூடாது. இரண்டாவது இடையன் கண்ணியமானவர்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வைஃப்மார்கள் எல்லாருமே சேர்ந்து பேசிக்கொண்டாங்க, ஹஸரத் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு தரக்கூடிய மாதாந்த செலவு போதாது, எங்களுக்கு செலவு அதிகமா இருக்குது, எனவே நடித்தரக்கூடிய அந்த பணம் போதாது. ஹஸரத் ரசூலுல்லாஹி எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணினார்கள், நீங்க தார செலவீனம் போதாது, செலவை அதிகரித்து தாருங்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹி இந்த வார்த்தை கவலை ஏற்படுத்திட்டு, நான் இவர்களுடைய ஆகலத்துக்காக வேண்டி பாடுபடுகிறேன், இவர்கள் வெறுமனே துனியாவுக்காக வேண்டி சண்டை போடுகிறார்களே, ஹஸரத் ரசூலுல்லாஹ் கவலையுடன் இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான், யா ரசூலல்லாஹ் அவர் உள்ளத்தை நோகடித்த இவர்களை வேண்டும் என்றால் சலாம் சொல்லிவிடுங்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் நிதானம் இழக்கவில்லை, ஹஸரத் ரசூலுல்லாஹ் சலாத் சொல்லவும் இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு மாசமும் நடக்கக்கூடிய தலாக்களை கொஞ்சம் எடுத்து பார்த்து அல்லாஹ் பாதுகாக்கணும். சம்பந்தம் இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி, நினைத்து கூட பார்க்க முடியாத சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து நடுரோட்டில் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, தன்னுடைய தாயை சமாளிக்கும் பொறுப்பும் எனக்குத்தான் இருக்குது, தன்னுடைய மனைவியை சமாளிக்கும் பொறுப்பும் எனக்குத்தான் இருக்குது. முதலாவது விடயம் நிதானத்தை இழக்கக்கூடாது, இரண்டாவது விடயம் புரிந்துணர்வுடன் நடக்க வேண்டும். 25 வருஷம் என்னோடு இருந்த இந்த உம்மட கொளுத்தி எப்படின்றத நான் புரிந்திருக்க வேண்டும், நான் திருமணம் முடித்து அழைத்து வந்த மனைவிட கொளுத்தி எப்படின்றத நான் புரிந்திருக்க வேண்டும். இந்த உம்மாக்கு நான் இவ்வளவு காலம் வீட்டுக்குள்ள வந்ததோட நான் போய் உம்மாவோட பேசிட்டு தான் இவ்வளவு காலம் ரூமுக்கு போனேன் என்றால், திருமணத்திற்கு பின்னாலும் வீட்டுக்குள் வந்தவுடன் நான் போய் பேச வேண்டியது என்னுடைய தாயுடன். நான் ஏதாவது ஒரு விடயத்தை வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்தால் இவ்வளவு காலம் என்னுடைய தாய்க்கு நான் கொடுத்தேன் என்றால் கண்ணியமானவர்களே, என்னுடைய மனைவி வந்ததற்கு பின்னாலும் அதை தாயுடைய கையில் ஒப்படைப்பது தான் புரிந்துணர்வு என்பது. நான் ஒரு உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்துகிறேன். திருமணம் முடித்த என்னுடைய மனைவி வீட்டுக்குள் இருக்கிறாள். என்னுடைய மனைவி என்னை நேசிக்கிறாள், அன்பாக இருக்கிறாள், எனக்காக வேண்டி எதையும் விட்டு தரும் அளவுக்கு அவள் என்னை நேசிக்கிறாள். எனக்கு நினைக்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா போதா, இன்னொரு வாய்ப்பு வந்தா நல்ல, இன்னும் ஒரு வாய்ப்பை அழைத்துக் கொண்டு வீட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். ஹலாலான முறையிலே இப்ப வீட்டுக்கு வாரவங்க எல்லாம் இவ்வளவு காலம் என்ன ஃபர்ஸ்ட் வாய்ப்போட முகப்பத்தா இருந்தாங்க, இப்ப வாரவங்க எல்லாம் புது வாய்ப்போட முகப்பத்தாகிறாங்க. நான் எங்காவது பயணம் போக போக ஃபர்ஸ்ட் வாய்ப்ப வீட்டுல வச்சுட்டு இரண்டாவது வாய்ப்பை அழைத்துக் கொண்டு போகிறேன். நான் ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு வந்தால் இவ்வளவு காலம் அதை கொடுத்ததேன் எந்த மனைவியாவது இதை பொறுத்துக் கொள்வாளா? மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. என்னுடைய வைஃப் இரண்டு திருமணங்களையும் முடித்திருக்கிறார். நானும் இருக்கிறேன், என் வைஃப் இன்னும் ஒரு கணவரும் இருக்கிறார். நான் வீட்டுக்குள் வரும் போது என்னுடைய மனைவியுடன் தான், அதாவது நான் வீட்டிலிருந்து வரும்போது என்னை என்னுடைய என்னுடைய மனைவி வந்து என்னை வரவேற்பாள், எனக்காக வேண்டி டீ ஊத்தி தருவாள், எனக்காக வேண்டி குளிக்கும் ஏற்பாடுகளை செய்வாள். ஆனால் இரண்டாவது திருமணத்துக்கு பின்னால் அவள் என்னை கண்டால் சிரிப்பது மாத்திரம்தான், டீ கொடுப்பதும் இரண்டாவது கணவனுக்கு, மத்த உதவிகளை செய்வதும் இரண்டாவது கணவனுக்கு என்றால் ஏதாவது ஒரு உள்ளம் இருக்கும் ஒரு கணவன் இதை ஏற்றுக்கொள்வாரா? கண்ணியமானவர்களே, வயசுக்கும் வயசுக்கும் மத்தியில இருப்பதும் வயசுக்கும் தாய்க்கும் மத்தியில் இருப்பதும் ஒரே அன்புத்தான். இந்த பிரச்சினை அன்புக்காக வேண்டிய பிரச்சினை. நான் வந்தத்தோட இந்த வயசு தலைக்கு மேல தூக்கி வச்சா ஒரு நாளும் தாயால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. என்னுடைய தாய் என்னிடம் பணத்தை எதிர்பார்ப்பது கிடையாது, என்னுடைய தாய் என்னிடம் சொத்தை எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் மௌத்து வரைக்கும் என்னுடைய தாய் என் மகன் என்னுடைய அரக்கமாக இருக்கணும் என்பதை நிச்சயம் சத்தியம் எதிர்பார்ப்பாள். எனவே கண்ணியமானவர்களே, கல்யாணம் முடிச்சத்தோடு என் வயசுக்கு நான் யாருன்றத தெளிவுபடுத்திடணும். எல்லாருமே வயசுக்கிட்ட ஒரு படம் நடிக்கிற, எல்லாருமே வயசுக்கிட்ட ஒரு பட ஷோ காட்டிக் கொண்டிருக்கிற, நான் பெரிய ஒரு பொஸ்ங்க ஒரு படத்தையும், நான் தான் இப்படியான ஒரு பெர்ஃபெக்டான ஆழ்ந்தத்தையும் காட்டி காட்டி மவுத்து வரைக்கும் வயசோட நடித்துக் கொண்டே வாழ்க்கையை முடிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வயசுக்கிட்ட வேகப்படுத்துங்க. நான் உம்மாண்ட உசுரு, என் உமாக்கு நீங்க எந்தாலும் சொன்னா உங்களோட பிள்ளையா இருந்தாலும் நான் உம்மட படத்தை தான் எடுப்பேன். என் உமாவுக்கு ஏதாவது சொன்னா அது ஏன் உம்மட பிழையா இருந்தாலும் நான் வாய் திறந்து ஏன் சொன்னேன் என்று கேட்க மாட்டேன். திருமணம் முடித்து என்னுடைய வைஃப் வீட்டுக்குள் வருகிறாள். முதல் அன்று நான் அவளை அமர வைத்து பேச வேண்டியது இதைத்தான். கண்ணியமானவர்களே, 25 வருஷம் என்ன வளர்த்து ஆளாக்கி, எனக்கு பால் ஊட்டி, என்ன நோயில் என்னோட இருந்து, என்ன கஷ்டத்துல துன்பத்தில நஷ்டத்துல என்னோட இருந்த உம்மாவை 25 வயதுக்கு பின்னால் வந்த உனக்காக வேண்டி 25 நிமிடம் கூட விட்டு கொடுக்க முடியாது. ஓபன் ஆயிட்ட பேச வேண்டிய கண்ணியமானவர்களே, எனக்கிட்ட 1000 ரூபாய்தான் இருக்குது, என் உண்மை எனக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறா, நீங்களும் கேட்கறீங்க, இந்த 1000 ரூபாய் நான் உண்ணாது என் உண்மைக்கு தான் கொடுப்பேன், அதற்கு பிறகு பணம் கிடைத்தால் தான் உங்களுக்கு நான் செய்வேன். என்ன நடந்திருக்கு? இந்த அல்லாஹ் பாதுகாக்கணும். பொம்பளைகள்ட்ட இருக்க வேண்டிய தன்மைகள் ஆண்களிடம் வந்து விட்டது. கல்யாணம் முடிச்சு வந்தத்தோடு உட்கார வச்சு சொல்றேன் நண்டா, எங்க நானும் எங்களுக்கு செலவுக்கு தாரல்ல, எங்களை மைனி கொஞ்சம் மோசம், எங்க ரொம்ப வாய் சரியில்லை, நீங்க தான் பொறுத்து கொண்டு போகணும் என்று வந்த அடுத்த கணமே தாயை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் சொல்லி சொல்லி அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் இருந்து தன்னுடைய தாயுடைய மகத்துவத்தை நாங்களே கலட்டி விடுகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, புரிந்துணர்வு என்பது மிகவும் முக்கியம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு வைத்தன் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒரு கட்ட சஹாபி. சஃபியா ரலியல்லாஹு தஆலா உடைய விசேஷமான தன்மை என்னன்னா சரியான சென்சிட்டிவ். அதிகமாக அவங்க கவலைப்பட்டுருவாங்க. ஒரு சிங்கர் விடயம் நடந்தாலும் அழிந்து விடுவார்கள், யாராவது கத்தி பேசினாலும் அவங்களுடைய மூஞ்சி மாறிவிடும். இந்த அளவு சென்சிட்டிவான சஃபியா ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க. கிட்டத்தட்ட 9 நாள் பிரயாணிக்க வேண்டிய மிக நீண்ட தூரமான ஒரு பிரயாணம். கண்ணியமானவர்களே, அனைவரையும் பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கொஞ்ச தூரம் பிரயாணித்ததற்கு பின்னால ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்து மீண்டும் பிரயாணத்தை ஆரம்பிக்க போகிறார்கள், எல்லாருமே ரெடியாக நாங்க போவோம் என்கிறார்கள். 2 ரிவாயத்கள். ஒன்றிலே சஃபியா ரலியல்லாஹு தஆலா கட்டை என்பதனால் குதிரைக்கு மேல் ஏறும் போது கால்வலிக்கு கீழே விழுந்து விட்டார்கள். பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் எல்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னொரு ரிவாயத், அவர் ஏறி சென்ற அந்த ஒட்டகமோ குதிரையோ மெதுவாக செல்கிறது, அதற்கு பின்னால் வந்த அனைவரும் அவரை பாஸ் பண்ணி போகும் போது இதை பார்த்து கவலை அடைந்து சஃபியா ரலி அல்லாஹு அன்ஹா அல ஆரம்பித்து விட்டார்கள். ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தன்னுடைய குதிரையை நிறுத்திவிட்டு ஹஜ்ரத் ரசூல்ல இறங்கி கிட்ட வந்து விழுந்த தன்னுடைய மனைவியை எழுப்பாட்டி சொல்றாங்க, அளவான பெண்கள் ஒரு பழக்கம் தான், அளவான அழுகை அதிகரிக்கும், பேச வானண்டா பேசுவது அதிகரிக்கும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஃபியா அளவான ஏங்க எங்க அழுகாங்க, தன்னுடைய தோலுக்கு அருகுமையால் தன்னுடைய மனைவியை சாட்சி கொண்டு சொல்கிறார்கள், சஃபியா அளவானம் இன்னும் ஏங்கி ஏங்கி அழுகிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து ஒரு ஆலான் செஞ்சார்கள், என்னுடைய மனைவி அழுந்து கொண்டிருக்கிறா, அழுற நிலைமையில என் வைஃபை கூட்டிட்டு போக எனக்கு விருப்பம் இல்ல, இன்றைக்கு நாங்க இங்க தங்கி என் வைஃப் சேஃபாகினதற்கு பின்னால நாளைக்கு எங்களை பிரயாணத்தை ஆரம்பிக்கலாம், போவது யுத்தத்துக்கு கண்ணியமானவர்களே. ஹஜ்ரத் ரசூல் எந்த அளவு மனைவியை பற்றி புரிந்து வைத்திருக்கிறார்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் என் வயசு சொல்றேன், 8 மணிக்கு வருவேன், ரெடியாக இருங்க. என் மனைவி கொஞ்சம் லேட் ஆகிட்டா அந்த பிரயாணம் கேன்சல், அல்லது ஏரியாவிலிருந்து இறங்கும் வரைக்கும் வயசுக்கு ஏசியே கூட்டிட்டு போவோம். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் என்னுடைய மனைவியை இதுவரைக்கும் புரிந்து கொள்ளவில்லை. வயசு சொல்றோம் மெஷின் அல்ல, நினைத்த மாத்திரத்திலே நினைத்த டைமுக்கு வேலை செய்யும் மெஷின் அல்ல, அவரும் ஒரு பெண் தான், அவளும் ஒரு மனிதர் தான், அவளாலும் தவறுகள் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் தன்னுடைய ஃபேமிலி லைஃபை சக்சஸ் பண்ண முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, தன்னுடைய வைஃப் யார் என்பதை புரிந்து வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான விடயம், நான் மேல சொன்ன ரெண்டையும் விட்டுட்டு நான் பின்னால சொல்ல போற இதை மாத்திரம் பின்பற்றினாலே எத்தனையோ பேர்ந்த மாமி மருமகள் பிரச்சினை தீர்ந்து விடும். பெண்கள் என்பவர்கள் அதிகம் எதிர்பார்க்க கூடியவர்கள், பெண்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் அளவுக்கு பெண்களுடைய வாழ்க்கையில் பிரச்சினைகள் குறைந்து விடும். கண்ணியமானவர்களே, என வைஃப் எதிர்பார்ப்பா நான் என கணவனோடு ஒன்றாக குளிக்க வேண்டும் என்பதாக, எங்கட பார்வையில் நானும் நீங்களும் இன்னைக்கு பெரிய ஒரு பாவமாக பார்க்கிறோம். ஒருவேளை வாய்த்தவர் என்னுடைய பாவனை ஒன்றாக சேர்ந்து குளிப்போம் என்றால் அவள் ஏதோ தினாசை அழைத்து விட்டாரை போன்று, உனக்கு மூளை இல்லையா, வீட்டுக்குள் இருக்கிறோம், உமா இருக்கிறா, வாப்பா இருக்கிறா, வளர்ந்த புல்ல இருக்குது, உனக்கு விளக்கம் இல்லையா என்று மனைவிக்கு நானும் நீங்களும் ஏச ஆரம்பித்து விடுகிறோம். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய 9 மனைவிமார்களும் அறிவிப்பு செய்கிறார்கள், நானும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வும் ஒரே பாத்திரத்தில் ஒன்றாக குளித்துக் கொண்டிருக்கும் போது ஹதீஸ் ரிவாயத் செய்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எத்தனையோ ஹதீஸ்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் என்னை குளிப்பாட்டிட்டு இருக்கிறார்கள், நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலுக்கு கீழ் அமர்ந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தண்ணீர் ஊத்த நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடன் தண்ணீர் ஒன்றாக குளித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நான் சொல்ற நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்க்கு 15 வயசும் ஆயிஷா ரலியல்லாஹு 12 வயசும் அல்ல, நான் பேசுற ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்க்கு 60 தாண்டி ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு 18 அல்லது 19. கண்ணியமானவர்களே, 60 தாண்டிய கணவன் 18 வயதுடைய மனைவியுடன் ஒன்றாக சேர்ந்து குளிப்பது தவறில்லை என்றால் ஏந்த வயசுல, என்னை விட குறைஞ்ச வயசுல இருக்கிற ஏந்த வைஃபோட நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்து குளிப்பதில் எந்த தவறும் கிடையாது. கண்ணியமானவர்களே, சில நேரம் நான் சொல்ற வார்த்தை இந்த மஜ்லிஸுக்கு பொருத்தம் இல்லென்றாலும் இந்த வார்த்தையை நான் சொல்லலாம், இதை தெளிவுபடுத்த முடியாது என்பதனால் நான் ஓபனாக பேசுறேன். இன்றைக்கு ஏந்த அவங்களோட பிள்ளைகள் டிவில 2 ஆணும் 1 பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் முத்தம் கொடுப்பதை கண்டால் ஏதோ காணாத ஒரு விடயத்தை காண்பதை போன்று வாயை பிளந்து பார்க்கிறார்கள். அல்லது எங்கேயாவது ஒரு போட்டோல ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் ஒன்றாக சேர்ந்து ஒரு போட்டோவை கண்டால் கள்ள கண்ணால் அதை பார்த்து கீழே பார்த்துக் கொள்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் நினைக்கிறார்கள் தகாத உறவிலே ஈடுபடுபவர்கள் மாத்திரம் தான் இவ்வாறு நடப்பார்கள் என்று இல்லை. கண்ணியமானவர்களே, என் பிள்ளைக்கு நான் விளங்கப்படுத்தணும், உன வாப்பா உன் உமாவோட எப்படி இரக்கமாக இருக்கிறோம் இதை மாதிரித்தான் நீ உன வைஃபோட இரக்கமாக இருக்க வேண்டும். நீ எத்தனையோ பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் தந்த உமாவும் வாப்பாவும் கிட்டத்தில் ஒரு கேஸ் வந்துச்சு. கண்ணியமானவர்களே, கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் இதுவரைக்கும் ஒரு பயணம் கூட்டி சென்றது கிடையாது, தலாக்குடைய லெவல வந்து நிக்குது. காரணம் என்ன? என் ஹஸ்பண்ட் எங்கேயும் கூட்டிட்டு போறாரு இல்ல, தலாக்கிற்கான காரணம். கண்ணியமானவர்களே, அவரை அழைத்து விசாரித்து பார்த்து அவர் சொல்றாரு, எங்கட வாப்பா ஒரு நாளும் எங்க உமா எங்கேயும் பயணம் கூட்டு போயிட்டு நாங்க கண்டில்ல, எங்க வாப்பா எப்பயும் உமா வீட்டுக்குள்ள தான் வச்சிருப்பாரு, எனவே நான் இதை ஒரு பெரிய ஒரு காரணமாக நினைக்கல, இப்ப பார்த்தாலும் எங்கேயாவது கூட்டு போங்க எனக்கு இது ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது என்று தலாக் சொல்லும் அளவுக்கு காது கோட்டிலே வந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, என் வைஃப் எனக்கிட்ட எதிர்பார்ப்பா, எனக்கு இது பெண்களுடைய தன்மை. என் வைஃப் எனக்கிட்ட எதிர்பார்ப்பதை போன்றே என்னுடைய தாயும் என்னிடம் எதிர்பார்ப்பாள். இவ்வளவு காலம் என் தாய் என் மகன் வந்தான் தந்தான் என்று பார்ப்பவள், என்னுடைய மகன் வருவானா தருவானா, என்னை விட அவளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாளா என்று தாய் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பாள். எனவே கண்ணியமானவர்களே, தன்னுடைய தாய்க்கு கொடுத்த அன்பில் எந்த குறையும் நடக்கக்கூடாது, தன்னுடைய மனைவியினுடைய எதிர்பார்ப்பில் எந்த ஒரு குறையும் நடக்கக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, தன்னுடைய கணவனுடன் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவதையும் மனைவிமார்கள் விரும்புவார்கள். இந்த கல்யாணம் முடிச்ச ஒரு 3 மாசம் 2 பேரும் 1 பிளேட்ல உட்கார்ந்து தின்றால் பிரச்சனை கிடையாது. 4வது மாசம் அதே பிளேட்ல உட்கார்ந்தா குசின்ல இருந்து உம்மட சத்தம் வரும், வெக்கம் இல்லையா தம்பி இருக்கிற, வெக்கப்பட வேண்டிய விடயம் அல்ல. நானும் நீங்களும் எதை பார்த்து வெக்கப்பட வேண்டுமோ அதை பார்த்து வெக்கப்பட மறந்ததனால் வெக்கப்பட தேவையில் என்ற விடயத்தை நானும் நீங்களும் வெக்கமாக பார்த்துவோம். கண்ணியமானவர்களே, என்ன புள்ளைய முன்னுக்கு வச்சுக்கொண்டு என்ன வைப்புக்கு நான் தீர்த்து நான் ஒரு வாயை பணிஞ்சு தீர்த்துடுவதை என் மகன் கண்டா ஒரு நாளுமே என் மகன்ட லைஃப்ல தலாக் என்பதற்கு பேச்சே கிடையாது. கண்ணியமானவர்களே, தன்னுடைய மனைவிக்கு தீர்த்துடுவதை மனைவிமார்கள் எதிர்பார்க்கிறார்கள். சரி, வீட்டுல எல்லாம் இருக்கத்தான் செய்ய முடியாது என்றால் ரூமுக்குள் தனியே சாப்பிடும் சந்தர்ப்பம் கிடைத்தால் கூட ஒரு வாயை அவளுக்கு தீர்த்து விட்டு நான் ஒரே நினைக்கிறவங்களுக்கு தீர்த்துடணும், எங்கப்பா சந்தர்ப்பம் அமைதல்லே என்ற ஒரு தீர்த்துதலும் என்ற ஒரு வார்த்தையும் போதும், 3 மாசத்துக்கு என் உண்மை என்ன சொன்னாலும் அவன் வாயை பத்து கொண்டிருப்பா. கண்ணியமானவர்களே, அதே போல அவங்க அதிகமாக எங்களோட பேச ஆரம்பிப்பாங்க, பேச விரும்புவாங்க. பெண்கள மூல அதிகமாக பேசும் அவங்களோட கிரியாகாரித்துவ, அதாவது அவங்களோட பிராக்டிக்கல் அதிகம் இருப்பது மிகவும் குறைவாக இருக்கும். ஆண்கள செய்யும் காரியம் அதிகமாக இருக்கும், பேச்சு குறைவாக இருக்கும். சைக்காலஜி பேசுது கண்ணியமானவர்களே, நடந்த ஒரு சின்ன விஷயத்தை ரப்பர் பட்டி போல் எந்த அளவு இழுக்கலுமோ அந்த அளவு இழுத்து வைத்து பேசுவார்கள். புறமாக்கள் சொல்றாங்க, அவள் எதை பேசினாலும் மறுக்காமல் சிரித்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தால் 4 மாதங்களுக்கு உம்மாக்கும் வயசுக்கும் பிரச்சனை கிடையாது. தெரிஞ்ச ஒரு விஷயம், நடந்த ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அதை மீண்டும் சொல்ல ஆரம்பிப்பாள். அப்படியா, என்ன நடந்துச்சு அப்படியா என்று நாம் அவளுடைய பேச்சை கேட்கிறோம் என்ற உள்ளத்தில் அவருடைய எண்ணம் வந்துவிட்டால் பெண்கள் எம்முடனும் எம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் இரக்கமாக இருப்பார்கள். இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறண்டா, நாங்க ஏற்கனவே ஆபீஸ்ல பிஸியா இருந்துட்டு, நாங்க ஏற்கனவே மதுரசாலையும் மஸ்ஜித்லயும் நாங்க பிஸியாக டென்ஷன் ஆகிட்டு வீட்டுக்கு வாரத்தோட வெறுமனே இவ தேங்காய் பிரிவினத்தையும் இவ ஆக்கி அதே ஒரு பொம்பளை கட்டாயம் ஆக்கத்தான் வேண்டும். இன்னைக்கு நான் ஆக்கினேனப்பா, இதுக்கு இந்த சுத்தத்தில் பதிய வேண்டிய விடயம் அல்ல, நீங்க ஆக்கினீங்களா என்ற வார்த்தையை கேட்டு விட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே கண்ணியமானவர்களே, பெண்கள் அதிகமாக பேசுவார்கள், பேசும் போது காது கொடுத்து கேட்க வேண்டும், இல்லை என்றால் காதை திண்டு விடுவார்கள். அனுபவசாலிகள் திருப்பீர்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு பெண் பேச ஆரம்பித்து விட்டால் அவளுடைய பேச்சுக்கு எதிரே நான் வாய் கொடுத்து இல்ல இல்ல நீங்க சொல்றது அப்படி இருக்காது, எங்கடம் செல்லனம் இப்படித்தான் சொல்லி இருப்பா, நீங்க அந்த செல்லனம் இப்படி புரிஞ்சிருப்பீங்க என்று அதற்கு நீங்கள் காரணம் சொல்ல ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த பிரச்சனை அதிகரிக்கும். உங்களோட வைஃபோட உமா பத்தி சொல்றாவா கேட்டுக்கொண்டிருங்க, குசினிக்கு போறீங்க உமா வைஃப பத்தி சொல்றாவா அதையும் கேட்டுக்கொண்டிருங்க, 2 பேருக்கும் மத்தியில தீர்ப்பளிக்க போகவான. எனவே கண்ணியமானவர்களே, 3வது விடயம் அல்லாஹ் சூரத்து 100ல சொல்றான், இரவினுடைய இஷாவுக்கு பின்னால பகுதிய கணவன்மார்கள் மனைவிக்காக வேண்டி கொடுக்க வேண்டும். அல்ல பாதுகாக்கணும், இன்றைக்கு எத்தனையோ டிவர்ஸ் கேஸுக்கு காரணம் தந்தைய கணவனுடைய போன். எங்கட சைட்ல பார்த்தா சரி கண்ணியமானவர்களே, காலையில 6 மணிக்கு எழும்புறோம், அவசரமா ரெடியாக 7 மணியாக ஆபீஸுக்கு போறோம், ஆபீஸுக்கு போனா போன் ஓப் பண்ணி ஒரு இடத்துல வைக்க வேண்டும், மீண்டும் 6:30 7:30 ஆபீஸ் சுடுகிறது, அந்த போனை எடுத்து ஒன் பண்ணி புகட்டுக்குள் போட்டால் பஸ்ஸை பிடிப்பதிலும் வீலை தேடுவதிலுமே நேரம் போகிறது. 9:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து விட்டால் கொஞ்சம் போன்ல டேட்டாவை ஒன் பண்ணினா 100 180 இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து குமிந்து கொண்டே இருக்கும்.
எங்கட பார்வையில இவ்வளவு நேரம் போன் யூஸ் பண்ணல தானே, இப்ப கொஞ்சம் வாட்ஸ்அப்புக்குள்ள போனா என்ன, இப்ப கொஞ்சம் எஃபிக்குள்ள போனா என்னன்னு நானும் நீங்களும் நினைக்கிறோம் கண்ணியமாகளே. கொஞ்சம் எங்களை வைத்த சைட திரும்பி பாருங்க, வெளில இருந்து என் மாப்பிள வரமாட்டாரா, என் மாப்பிள்ள இதை பத்தி பேசணுமே, என் மாப்பிள்ள கிட்ட நான் இதை பத்தி சொல்லணுமே, எதிர்பார்த்து எதிர்பார்த்து நான் வந்தவுடன் என்னோட பேச என் வைஃப் ஆரா, நான் போனை பார்த்து கொண்டிருக்கிறேன், போனை பார்த்து கொண்டிருக்கிற பேச எனக்கு கோபம் போகுது, என் மனைவி திங்காம பார்த்து கொண்டிருக்கிறா, என் மனைவி ஏதோ சொல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள், நானும் நீங்களும் போனை தெரியாமல் யோசித்து யோசித்து அதற்கு பின்னால் வீட்டுக்குள் யார் எதை சொன்னாலும் அவசரமாக கோபம் வரும் தன்மைக்கு மனைவியை ஆளாக்குவது கணவன்மார்கள் ஆகிய நாங்கள் தான். எனவே கண்ணியமானவர்களே, நான் போன் யூஸ் பண்ணலன்னு எனக்கு எந்த ஒன்றும் குறைய போவது கிடையாது, ஆனால் நான் என்னுடைய மனைவியுடன் பேசவில்லை என்றால் எந்த சந்தேகமும் கிடையாது. சயின்டிஸ்ட் அதாவது சைக்காலஜிஸ்ட் பேசுறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனைவி குறைந்தபட்சம் 600 வார்த்தைகளுக்கு மேல் பேசி இருக்க வேண்டும். தன்னை நேசிக்கக்கூடிய ஒருவருடன் ஒரு பெண் 600 வார்த்தைகளை விட அதிகமாக பேசினால் ஒரு பெண் அதாவது மனநோயாளி ஆகுவதில் இருந்து ஒரு பெண்ணை தவிர்த்துக் கொள்ள முடியும். ஏண்டையோடையும் அதிகமான வைஃப்மார் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மென்டலிட்டி பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் டவுட்டுண்டா ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அல்லது ஒரு கவுன்சிலர் கிட்ட கூட்டு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் கட்டி ஒரு உறவர் உட்கார வச்சா அதுக்கு பின்னால் அவ கூப்பிட்டு சொல்லுவோம், அவங்க வைஃப் கிட்டத்தட்ட மென்டல் லெவல்ல இருக்கிறான். இது உண்மை கண்ணியமானவர்களே. இந்த பெண்கள் உள்ளத்தில் எதையும் வைத்துக் கொள்ள விரும்பாதவர்கள், உள்ளத்துக்கு பட்டவர்கள் சொல்லிவிட வேண்டும். ஆண்கள் எதையும் வெளியே சொல்ல விரும்பாதவர்கள், ஏதாவது நடந்தால் கூட உள்ளத்தை போட்டு அதை மூடி மறைக்க நினைப்பவர்கள். பெண்கள் உள்ளத்திலே அவர்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதனை தாக்கி பிடித்து வைத்துக் கொள்வதற்கு, அதை மறைத்து மறைத்து சொல்வதற்கு முடியாது. உம்மாப்பிட்ட சொல்ல முடியாது, உம்மாப்பா யோசிப்பாங்க, மாமி கிட்ட சொல்ல முடியாது, மாமி குறக்காண்பா. சொல்ல முடிந்த ஒரே ஒருவர் தன்னுடைய கணவன் மாத்திரம் தான். கணவனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சொல்ல முடியாமல் முடியாமல் கெப்பாசிட்டி தாண்டியதற்கு பின்னால் அது அவளுடைய மென்டலிட்டி பாதிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக மாறிவிடும். எனவே கண்ணியமானவர்களே, பெண்களை பேசுங்க, பேசுறத கேளுங்க. இன்னும் ஒரு விடயம், பெண்கள் கணவனோட தனிப்பட்ட முறையில பிரயாணம் போவதற்கு விரும்புவார்கள். கொஞ்சம் உள்ளத்தை கை வச்சு பாருங்க, எத்தனை பேர் கடைசியாக தன்னுடைய வைஃபை பிரயாணம் கூட்டிட்டு போயிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஐ லவ் யூ என்ற வார்த்தை இது காதலன் காதலை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ல. ஐ லவ் யூ என்ற வார்த்தை தன்னுடைய மனைவியை பார்த்து கணவன் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. கண்ணியமானவர்களே, எத்தனை பேர் வைஃப கை கிட்டால பிடிச்சுக்கொண்டு கோல் பேச்சு கூட்டிட்டு போயிட்டு இந்த கடலுக்கு நான் உங்களுக்கு இறக்க ஐ லவ் யூ மை வைஃப் எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம். வெட்கங்களுக்கு கண்ணியமானவர்களே, நானும் நீங்கள் வைஃப் கிட்ட இதை சொல்ல வைக்கப்படுகிறோம். இதனுடைய விபரீதம் என்னவென்றால் இரக்கமாக பேசும் ஒருவன் கிடைத்து விட்டால் எந்த சந்தேகமும் கிடையாது, என்னுடைய மனைவி வழி தவறுவாள் என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். திட்டத்தில் கண்ணியமாக ஒரு பெண் ஒன்று, ஒரு முஸ்லீம் பெண் ஒரு அந்நியவனுடன் தன்னுடைய குழந்தை இரண்டு குழந்தையையும் கணவனையும் விட்டு அவர் வேறொரு உறவுடன் வேறொரு அந்நியருடன் போயிருக்கிறார். ஒரு மசிதுடைய நிர்வாகிகள் அவளை அழைத்து விசாரித்த போது அவள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், இதுவரைக்கும் என்னுடைய கணவன் என்ன பார்த்து உம்மாண்டு பேசியில்லை, ஏ உம்மாண்டு கேட்டில்லை. நான் போன இந்த ஆட்டோ டிரைவர், நான் எப்ப அவரோட ஹயர் போனாலும் அவர் இறக்கமாக பேசுவாரு, அவர் பேச அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே பதிவிந்து விட்டது. இவருடன் பேசி சம்பளை சோத்தை திண்டால் கூட நிம்மதியாக இருக்க முடியும் என்று நினைத்து நான் இவருடன் வந்தேன். மார்க்கத்தை கூட விட்டுவிட்டு அந்நிய மதத்தில் ஒரு அந்நியவனுடன் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார் கண்ணியமானவர்களே. நானும் நீங்களும் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களோட எவ்வளவு இறக்கமாக பேசுறோம். ஒத்தர் எங்களை மேல வந்து முட்டிப்பட்டா நாங்களே திரும்பி எக்ஸ்கியூஸ் மீ மன்னிச்சுக்கோங்க, என்ன மனைவியை பார்த்து எத்தனை பேர் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாங்க தேங்க்ஸ் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். எத்தனை பேர் எனக்காக வேண்டி சமைத்து போடும், எனக்காக வேண்டி உடுப்பு கழுவி போடும், ஏண்ட பிள்ளைய அவளுடைய மானத்தை பாதுகாக்க கூடிய ஏண்ட மனைவி ஒரு தவறு செஞ்சா எத்தனை பேர் சரி பிரச்சனை இல்ல நான் மன்னிச்சுட்டேன் எத்தனை பேர் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம். என் மனைவி செய்யக்கூடியதுக்கு நாங்க எத்தனை பேர் தேங்க்ஸ் பண்ணிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் இணைய வச்சு சொல்றேன், நான் குருநாகல், நான் என்னுடைய வேலைக்காக வேண்டி கொழும்பில் வந்திருக்கும் அந்த நாட்களிலே எனக்கு இந்த ரூமுக்குள்ள இருக்க முடியாது. காரணம், பழக்கம் இல்லாத ஒரு இடம், பழக்கம் இல்லாத ஒரு சூழல், பழக்கம் இல்லாத சத்தங்கள். கண்ணியமானவர்களே, வெறுமனே ஒரு நாள் இரண்டு நாள் தொழிலுக்காக வேண்டி வந்து எனக்கும் உங்களுக்குமே இருக்க முடியாது என்றால் சில்லா போனவர்கள் அனுபவித்திருப்பீர்கள். இங்கு போகும் போது புல் ஜோஸ் ஆகி 40 நாள் நாலு மாசம் முடிச்சிட்டு வாரோம் என்று சென்று எத்தனையோ பேர் 5 நாள் பேகோட மர்க்கஸ் வந்த சரித்திரம் இருக்குது. ஏவா அமித்ஷா சார் இல்லையா நல்ல மனுஷர், போன ஊர் சார் இல்லையா நல்ல மனுஷர்கள், அப்பே வந்தீங்க, எனக்கு அந்த ஏரியா செட் ஆகுது இல்ல, எனக்கு கொஞ்சம் மூச்சடிக்க இல்லாத மாதிரி. எத்தனை பேர் சொல்றத நான் காதால கேட்டிருக்கிறேன் கண்ணியமானங்களே. மூச்சுக்கும் அந்த ஏரியாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஆனால் உள்ளத்திலே நான் இறுகிய மாதிரி, என்னை விட்டு அனைவரும் தூரமாகிய மாதிரி, எனக்கு அது யாருமே இல்லை என்று உள்ளத்திலே ஒரு ஃபீல் வருகிறது. அந்த ஃபீல் எனக்கு மூச்செடுக்கும் போது மூச்செடுக்க கஷ்டமா இருக்கிறது. கொஞ்சம் சிந்திங்க கண்ணியமானங்களே. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் சொந்த உமாவோட, சொந்த வாப்பாவோட, சொந்த நான தம்பி தங்கச்சிமாரோட தாண்ட வீட்டுக்குள்ள ராணி மாதிரி இருந்த என் வைஃப கை கிட்டால பிடிச்சு கவிழ்த்து சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி வாப்பாவையும் விட்டுட்டு, உம்மாவையும் விட்டுட்டு, சொந்தங்களை விட்டுட்டு, ஊட்ட விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, எத்தனையோ பெண்கள் நாட்டை கூட விட்டு விட்டு கணவனுக்காக வேண்டி வந்திருக்கும் இந்த மனைவியை கொஞ்சம் ஒரு பயணம் கூட்டி போறதுல எனக்கும் உங்களுக்கும் என்னத்தை இருக்குது கண்ணியமானவர்களே? மனைவியை புரிந்து கொள்ளுங்கள், மனைவியை நேசிக்க ஆரம்பியுங்கள். எப்ப எங்கட அன்பு எந்த வயசுக்கு கிடைக்குதுன்றது விளங்குமோ எங்களுக்கு யார் இறக்கம் காட்டினாலும் அவள் அதை பெரிதுபடுத்த மாட்டாள். நடந்திருக்கிற பிரச்சனை என்னன்னா இவரு என்னைய விட அவரது உம்மாவோட இறக்கம் கூடையோ என்ற சந்தேகம் என்னுடன் அந்த கோபத்தை காட்ட முடியாது என்னுடைய தாயுடன் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தாயிற்கு இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் இவன் முந்தி போல் என்னையோட இல்ல, இவன் என்னைய விட இவன் பொண்டாட்டியோட இறக்கம் கூடையோ என்ற சந்தேகம் தன்னுடைய தாய்க்கு என்னுடன் காட்ட முடியாது, எனவே மருமகளுடன் காட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பிரச்சனை என்னுடைய மனைவியும் கிடையாது, என்னுடைய தாயும் கிடையாது. இந்த இடத்துல பிரச்சனை நான் செய்ய வேண்டிய உரிமையை செய்யல, எனவே நடக்க வேண்டிய கடமைகளை நாங்கள் மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, என் மனைவிக்கு நான் ஷாம்பு வாங்க போகல, என்னை மகனை உள்ளத்துல வர வேணும், என் வைஃப் எப்படி ஒரு பொம்பளையோ, என் வைஃப்க்கு எப்படி முடி இருக்குதோ அதே ஃபீலிங் அதே முடித்தான் என் உமாக்கு இருக்கும், என் உமாக்கும் ஒரு ஷாம்பு வாங்கிட்டு வந்து கொடுக்கும். இத்தான் கண்ணியமா பிரச்சனை என்னுடைய ஆரம்பம். கிட்டத்தட்ட ஒரு தாயை சந்திச்சு பேசுற நேரத்துல ஒரு நாளுமே மிகவும் விவாதத்தோட தஹஜ்ஜுத் கூட மிஸ் பண்ணாத ஒரு என்ன பொறுத்தவரையில ஒரு சாலிஹான ஒரு பெண்மணி. என்னுடைய குழந்தை பிறந்தவுடன் கூட நான் அந்த தாயுடன் தான் அழைத்து போயிட்டு உமா எனக்கு சொல்ல கிடைச்சிக்கிது துவாசங்க முதலாவதாக சொன்னேன். ஏந்த பார்வையில அவள் ஒரு வலியுள்ளவாக நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு விவாதத்தோட திக்ரோட தஸ்பியோட இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கண்ணியமானவர்களே, அந்த தாய் ஒரு சில கிழமைகளுக்கு முன்னால் பேச நேரத்துல அவ சொன்னா என்ன மகன் நினைக்கிறானோ தெரியா, எனக்கு 60 பாஞ்சத்தோட என்ன தலைக்கு ஷாம்போ தேவையில்ல என்று கேட்டு. ஏ உமா இல்ல இவ்வளவு காலம் என் மகன் தான் எனக்கு ஷாம்பு வாங்கிட்டு வருவான், எனக்கு என்ன வாங்கிட்டு வருவான், கல்யாணம் முடிச்சத்திலிருந்து என் மகன் வாங்கிட்டு வாரான், எனக்குத்தான் தர வாரான் நினைக்க கொல அவன வைஃப்ட கையில கொடுக்குறான். கண்ணியமானவர்களே, உனக்கு வாங்கிட்டு போகலும் ஒரு அப்பலையா, வாங்கிட்டு போயிட்டு உம்மட கையில கொடுங்க, உமா இவ்வளவு தான் இருக்குதுமா, உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன், ஒரு நாளும் உமா அந்த அப்பல திங்க மாட்டா, என் உம்மத வைஃப்ட கொடுப்பா, இது எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுங்க. கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை நானும் நீங்களும் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கட வைஃபுக்கு எங்களோட உமாக்கு வெறுப்பு வரதற்கு காரணம் நாங்கத்தான். எப்பையும் ஏந்த குடும்பத்துக்கு செலவழிக்க போக்குல நான் முன்னாகி செலவழிக்க வேண்டும். எனக்கு ஏழும் ஒரு 200 ரூபா தான் என் உமாக்கு கொடுக்கையா, என் வைஃப்ட முன்னால உமாயில வச்சுக்கோங்க, எந்த தவறும் கிடையாது. வெக்கம் கண்ணியமானவர்களே, அதுவும் இந்த மகல்லாவிலே எனக்கு கேள்விப்பட்ட விடயம் தான், தன்னுடைய தாயிடம் வந்து அதுவும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வந்து 200 ரூபாவை கொத்திவிட்டு உமா வைப்புக்கு தெரியா சொல்லிடாதீங்க, சொன்னா பிரச்சனை வரும் என்று சொல்லிவிட்டு செல்லும் இடுப்பில் சீவன் கெட்ட குழந்தைகள் கண்ணியமானவர்களே. உங்களோட 200 ரூபா உமக்கு பெருசு இல்ல, உங்களோட 200 ரூபா எதிர்பார்த்து பார்த்தடையும் இல்ல, அவர் உள்ளத்தில் ஒரு வேதனை வரும் கண்ணியமானவர்களே. இவ்வளவு காலம் உனக்காக வேண்டி வாப்பக்கு தெரியாம ஒளிச்சொலிச்சு நான் தந்தேனே, இன்றைக்கு நீ உன்னை பொம்பளைக்கு தெரியாம எனக்கு ஒளிச்சொலிச்சு தார நிலைமைக்கு வந்துட்டு இந்த கண்ணீர் போதும் ஏன் உங்களோட ஃபேமிலி லைஃப் மண்ணாக போவதற்கு கண்ணியமானவர்களே. எனவே கண்ணியமானவர்களே, முக்கியமான ஒரு பாயிண்ட், திருமணம் முடித்தவர்களும் திருமணம் முடிக்க இருப்பவர்களும் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏண்ட ஃபேமிலிக்கு செலவழிக்கிறண்டா எனக்கு 700 சீனி தான் வாங்கிட்டு போவையா உம்மா, நான் சீனி கொண்டேன், நான் என் உமாக்கு கொடுக்கணும், நான் என் வைஃபுக்கு கொடுத்து வைஃப் மூலமாக உமாக்கோ வாப்பக்கோ போனால் அது அவர்களுக்கு ஒரு கண்ணிய பிரச்சனையாக மாறிவிடும். நீ தந்து தான் எடுக்க வேண்டிய நிலைமை கிடையாது, உள்ளத்திலே வைரமாக மாறிவிடும், அது ஒரு குழப்பத்திற்கு ஆரம்ப காரணமாக மாறிவிடும். இந்த வைஃப்ட உமா வீட்டுக்கு ஏதாவது கொடுக்கறதா அது வெறுமனே உடஞ்ச ஒரு பிளாஸ்டிக் கப்பத்தான் கொடுப்பதாக இருந்தாலும் வைஃப் கிட்ட கொடுத்து உங்களோட உமாக்காக எப்படி வாங்கிட்டு வந்தேன், நீங்க கொண்டு போய் கொடுங்கண்டா, என் வைஃபுக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. கடைசியாக கண்ணியமானவர்கள், முக்கியமான விடயம், எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் வைஃபுடைய குறைக்காக வேண்டி வைஃபுடைய குடும்பத்தை ஏசி திட்டக்கூடாது. என்ன நந்திக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை என்னண்டா, உட வளர்ப்பு சரியில்லை, உட உமாவாய்த்தான் நீயும், உட வாப்பவாய்த்தான் நீயும். கண்ணியமானவர்களே, இவர்கள் இதை பழிவாங்குவதை உவாருண்டா, ஏண்ட உமாக்கு உனக்கே செயலும்டா, ஓண்ட உமாக்கும் நான் ஏசி வாங்கித்தாரே, அதனுடைய தாக்கம் என்னுடைய தாயை பாதிக்கும். ஏண்டா கண்ணியமானவர்களே, அதை தசுல்லா சொல்லிட்டாங்க, பெண்கள்ங்க வளைஞ்ச நரம்பாலத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, எனவே அவருடைய சிந்தனை வளைந்துத்தான் இருக்கும். நீ பழி வாங்கினா நானும் பழி வாங்குவேன், நீ பேசினா நானும் பேசுவேன், ஏன் நம்மக்கு நீ ஏசினா அவன் நமக்கு நானும் பேசுவேன். எனவே கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், பெண்ணுடைய அதாவது என்னுடைய மனைவியுடைய குடும்பத்தாரை ஒருபோதும் நான் சபிக்கவோ திட்டவோ கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, தாயை மதிப்பது ஒரு ஆணுக்கு எந்த அளவு கடமையோ, தன்னுடைய மனைவியை இரக்கமாக நடத்துவதும் ஒரு ஆணுக்கு அதே அளவு கடமை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ஹஜரத் ரசூலுல்லாஹ் கடைசி சந்தர்ப்பத்தில் ஹஜரத் ரசூலுல்லாஹ் சுஜூதுல மௌத்தாக இல்லை, ஹஜரத் ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் புடவையில் தொத்திக்கொண்டு மௌத்தாகவும் இல்லை. ஹஜரத் ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட 63 வயசு, வயசுக்கு 18 வயசு, ஹஜரத் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியினுடைய மடியில் தான் மரணித்தார்கள். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் இன்னைக்கு துவா செய்யறோம், யாழ்லா கவத்துல்லாவுக்கு முன்னால மௌத்தத்தா, யாழ்லா ரசூல்லா கபருக்கு முன்னால மௌத்தத்தா, சுஜூதா மௌத்தத்தா? இல்லை கண்ணியமானவர்களே, ஏந்தே மகனுடைய துவா எப்படி அமையணுண்டா? யாழ்லா இவ்வளவு காலம் என் கஷ்டத்துல நஷ்டத்துல என்னோடு இருந்த என் வைத்தியாள்லா, நான் கஷ்டப்பட போக்கல் என்னோட சேர்ந்து கஷ்டப்பட்ட என் வைத்தியாள்லா, என்ன தாயால தர முடியாத இன்பத்தை கூட மனைவியால் எனக்கு தந்தவள் யாழ்லா, என் மௌத்து என் வைஃப்ட மடியில் அமையணும் யாழ்லா. ஒத்த மனம் தொடர்ந்து இப்படி ஒரு துவாவை செய்கிறாருண்டா அவருடைய ஃபேமிலி லைஃப் சக்சஸ் அர்த்தம். கண்ணியமானவர்களே, கடைசியான விடயம், நான் இவ்வளவு நேரம் சொன்னது என்னால் செய்ய முடிந்தது, ஆனால் இதற்கு எல்லாம் மேலால் படைத்த அல்லாஹனுடைய அன்பும் இரக்கமும் ரஹமத்தும் இல்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது. எனவே இந்த தஹஜ்ஜுதுல நான் துவா செய்யணும், திருமணத்துக்கு முன்னால் துவா செய்யணும், யாழ்லா எந்த காரணத்துக்காக வேண்டியும் என் தாயை விட்டுக் கொடுக்க முடியாது, எந்த காரணத்துக்காக வேண்டியும் என்னை நம்பி என்னுடன் கடன் பிடித்த என்னுடைய மனையை விட்டுக் கொடுக்க முடியாது, யாழ்லா என்னை விட என் தாயோட என் வயசுக்கு இறக்கத்தை கொடுத்துரு, யாழ்லா என்னை விட என் உமாக்கு என் வயசோட இறக்கத்தை கொடுத்துரு, யாழ்லா குடும்பத்துல பிரச்சனையை தந்துடாது, யாழ்லாண்டு நானும் நீங்களும் தஹஜ்ஜுதுலையும் ஒரு தொழுகைக்கு பின்னாலேயும் துஆ செய்தே அன்றி வைஃபுக்கும் உம்மாக்கும் மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் உண்டு பண்ண முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, இன்னும் 2-3 விஷயம் பேசுவோம் நினைச்சு கொண்டு வந்தேன், நேரம் இடம் கொடுக்குதில்லை. எனவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் ஆளுங்களை நாடுங்க, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நீங்களும் வைஃபும் பேசி அதை சமாளிக்க பாருங்க. உங்களால சமாளிக்க முடியாதா, கட்டாயம் மூணாவது ஒரு மனிதர்கிட்ட ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டு போங்க. ஏன்னா நீங்களும் வைஃபும் ஒரே இதுக்குள்ள தான் இருந்து பாப்பீங்க, வேற ஒருத்தர்கிட்ட போனா அவர் அதற்கு வெளியிருந்து பார்க்கும் போது உங்களுடைய பிரச்சனை பிரச்சனையே இல்லை என்று புரியும். கண்ணியமானவர்களே, இதான் ஹஜரத் ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு என்றா ஹஜரத் ஆயிஷாவுக்கும் ஹஜரத் ரசூலுல்லாஹ்க்கும் ஒரு வாய் தக்கம் வந்துச்சு, வாய் தக்கம் முத்திக் கொண்டே போகுது. ஹஜரத் ரசூலுல்லாஹ் நபிட புறத்திலிருந்து யாரையும் அழக்கல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு புறத்திலிருந்து ஹஜரத் அபூபக்கர் அழைச்சி சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எனக்கும் ஆயிஷாக்கும் மத்தியில் சின்ன ஒரு பிரச்சனை, நீங்க கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டு பெருசாக்கிட்டு போயிட்டாதீங்க, ஓடி வந்து தன் கணவன் மடியில சாஞ்சு கொண்டு பாருங்களே வாப்பா அடிச்சிட்டாரு. ஆயிஷா ரலியல்லாஹு நபியோட தோல்ட சாஞ்சு அழுந்தார்கள் கண்ணியமானவர்களே. எனவே நானும் நீங்களும் ஒன்னாவது பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும். எந்த நேரத்தில் பெண்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி அவர்களுடைய நானும் உண்மையான அன்பாக இருக்கிறோமோ எந்த சந்தேகமும் கிடையாது, மாமி வருவார்கள் என்ற அந்த பிரச்சனையே கிடையாது. எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தக்வா உள்ள தாய்மார்களையும் தக்வா உள்ள மனைவிமார்களையும் தந்தருள்வானாக. நூத்துக்கு நூறு என்ற உம்மோட கடமையை செய்யக்கூடிய தக்குவா உள்ள ஒரு மகனாக என்ன ஆக்கிரியாள்தா, நூத்துக்கு நூறு என்ற அழித்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய தக்குவா உள்ள ஒரு கணவனாக என்ன ஆக்கிரியாள்தா, எல்லாம் சிறந்த ஒரு மகனாகவும் சிறந்த ஒரு கணவனாகவும் என் மனைவரையும் ஆக்கிரியாள்தா, எல்லாம் இந்த ஊரை பொருந்துக்கோயாள்தா, இந்த நிர்வாகத்தை கபுல் செஞ்சு கோயாள்தா, இந்த மஹல்லாவத்தில் எல்லாரையும் கபுல் செஞ்சு கோயாள்தா, இந்த மஹல்லாக்கு இடக்கர் ஏற்படக்கூடிய அந்த தண்ணி பிரச்சனை இல்லாம ஆக்கிரியாள்தா, எல்லாம் இவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏற்படுத்தியாள்தா, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தியாள்தா, எல்லாம் யாரெல்லாம் உலமாக்களுடன் முகபத்தாக இருக்கிறார்களோ அவர்களை வாழ்க்கையை நீ கபுல் செஞ்சு கோயாள்தா. குறிப்பாக யாரெல்லாம் ஜும்மாவுக்கு வருபவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களை கபுல் செஞ்சு கோயாள்தா. அவருடைய வாழ்க்கையில பரக்க செஞ்சிருக்கா, உலமாக்களுக்கு உதவி செய்கிறார்கள் நீ ஒரு நாள் கைவிட மாட்டாயாள்தா, அவருடைய தொழில பரக்க செஞ்சிருக்கா. எல்லாம் குறிப்பாக யார் இந்த ஜும்மாவுக்கு பொறுப்பாக இருக்கிறாரையாள்தா, அவர் இந்த ஜும்மாவை இதனுடன் விடுவோம்னோ என்ற நியத்தில் இருக்கிறார் யாழ்தா, வேண்டாம் யாழ்தா, ஒரு ஆலிமாக மிம்பரில் வைத்து கூறுகிறேன் யாழ்தா, உலமாக்களை நேசிப்பவர் யாழ்தா, உலமாக்களை தொடர்பு இருக்கிறவர் யாழ்தா, எல்லாம் அவருடைய உள்ளத்தை நீ மாத்திரியாள்தா, கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் சகாத்து